توفیقی ولا اعتصامی الا باللہ علیہ توکلت و الیہ انیب حسبی اللہ نحمده و نصلی علی رسوله الکریم اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی کلامه القدیم والفرقانه المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم سورۃ انزلناها وفرضناها وانزلنا فيها آیات بینات لعلكم تذکرون صدق اللہ العظیم وقال نبینا علیہ الصلاۃ والسلام انما الاعمال بالنیات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஒருத்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம்ம துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் உன்னுடைய தர்பாரிலே நன்றிகளை செலுத்தியவர்களாக யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை, சந்ததிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் எங்களையும் ஆக்கிய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது, மீலா துயில் கொள்ளுகிற போது, யா அல்லாஹ், எந்த கடனும் இல்லாமல் எங்களுடைய கடமைகளை பரிபூரணமாக நிறைவு செய்து எங்களுடைய கடைசி மரண நேரத்தில் உன்னை பற்றி உண்டான நல்ல நினைவுகளோடு மரணிக்கிற அந்த நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானின் மீது பிரியப்பட்டு நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அந்த குரானை எங்களுடைய கபருக்கு தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானாருடைய கையினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற இளைஞர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய கருத்துக்கள், செய்திகள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் நீ மன்னித்து அவருடைய தரஜாக்களை மென்மேலும் உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி கொண்டு கியாமத்து நாள் வரை இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானாரால் நமக்கு வழிகாட்டப்பட்ட இந்த சூரத்து நூர் உடைய விளக்க உரைகளை நாம் ரமலானுக்கு பிறகிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே கடைசி வாரத்திலே, சென்ற வாரத்திலே இந்த சூரத்து நூரை குறித்தான அடிப்படையான தகவல்களை, எதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் இந்த சூராவை மிக எளிதாக விளங்கிக் கொள்ள முடியுமோ, அது சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த சில பண்புகளை இங்கே நாம் குறிப்பிட்டோம். இன்ஷா அல்லாஹ், இந்த வாரங்களிலிருந்து அந்த சூராவினுடைய ஆயத்துகளுடைய தொடரை, மேலே வாசிக்கப்பட்ட அந்த ஆயத்தினுடைய தொடரை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு சில தகவல்களை மட்டும் கொஞ்சம் மேலே ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த தகவலை, அந்த செய்திகளை நோக்கி, தஃப்ஸீரை நோக்கி, குறிப்பாக இந்த சூரத்து நூரை குறித்து பேசுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்கள், அந்த பெண் குழந்தைகளின் மூலமாக இது குடும்பங்களில் தங்களுடைய ஆண்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு சொன்னார்கள். இந்த சூராவினுடைய முக்கியத்துவத்தை குறித்து உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஈராக்கினுடைய நாட்டுக்கு கடிதம் எழுதுகிற போது அரசு ஆணையாகவே பிறப்பித்தார்கள், உங்களிலே உள்ள எல்லா பெண்களும் சூரத்து நூரை படித்திருக்க வேண்டும், அவர்கள் மனநமிட்டிருக்க வேண்டும், அதனுடைய அனைத்து சட்டங்களும் அவர்கள் உள்வாங்கி இருக்க வேண்டும் என்கிற தகவலை சொன்னதாக நமக்கு ஆசார்கள் என்று சொல்லுகிற அந்த சஹாபாக்களுடைய செய்திகள் நமக்கு பதிவு செய்கின்றன. இன்னும் ஒருபடி மேலே போய் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், ஹதீஸ்களிலே வருகிறது. உங்களுடைய பெண்களுக்கு லா தன்ஸிலு அன்-நிஸா ஃபில் குரப், அந்த ஹதீஸ்ல வருது லா தன்ஸிலு அன்-நிஸா ஃபில் குரப், உங்களுடைய பெண்களை நீங்கள் மாடிப்பகுதிக்கு வரவிட வேண்டாம், முகட்டில இருக்கக்கூடிய மாடிப்பகுதிக்கு வர வேண்டாம். வலா துஅல்லிமூஹுன்ன அல்-கிதாபா, நீங்கள் அவர்களுக்கு எழுதுகிற அந்த செய்தியை அவர்களுக்கு நீங்கள் படிப்பித்து கொடுக்க வேண்டாம். அல்லி மூகுன்ன சூரத்தன் நூர், ஆனால் அவர்களுக்கு சூரா நூரை சொல்லிக் கொடுங்கள். வா அல்லி மூகுன்ன அல் ஹசல, அவர்களுக்கு நூல் நூற்கிற அந்த செய்திகளை சொல்லிக் கொடுங்கள் என்று ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஹதீஸ். எல்லா ஹதீசு கிதாபுகளிலும் இந்த ஹதீசுகள் இந்த தஃப்ஸீருடைய கிதாபுகளில எழுதப்படுகிறது. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, சில பேர் இந்த ஹதீஸ அது எப்படி இந்த அம்மையார் இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய பெண்களை மேலே வர சொல்ல வேண்டாம், சரி அவர்களுக்கு எழுத்துக்களை நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று ஒரு உம்மஹாத்துல் மூமினீன், நம்முடைய சமுதாயத்திற்கு ஒளிவிளக்காக இருக்கிற ஹதீசுகளை நமக்கு தந்த ஒரு பெண் எப்படி சொல்லி இருக்க முடியும், அதனால இந்த ஹதீஸ் வந்து அதுல இடையில உள்ளவங்கல ஒரு ராவி கொஞ்சம் இதா இருக்காரு, அது லைஃபான ஹதீஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அந்த ஹதீஸை நாம் பார்த்தால் அதற்கு விரிவுரையாளர்கள் இவனு ஏதாவது பைஹக்கி என்று சொல்லுகிற ஒரு இமாம் தன்னுடைய முஸ்ததரக் என்று சொல்லுகிற விடப்பட்ட ஹதீசுகள் என்ற தொகுப்பிலே இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார். அதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், மாடிக்கு மேலே உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மனைவிகளோ உங்களுடைய தாயோ உங்களுடைய சகோதரிகளோ அவர்களை மாடியினுடைய மேற்பகுதியிலே அடுத்த ஆண்களுடைய கண்ணுக்கு தெரிவதை போன்று நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். ஏன் அப்படி ஒரு சட்டத்தை ஒரு உம்மஹாத்துல் மூமினீன் பெருமானாருடைய வாயிலாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே ஆணுக்கு இச்சை என்பது பார்வையை கொண்டுதான், ஒரு ஆணுடைய இச்சை அப்படிங்கிறது அவனுடைய காம கிளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் பார்வை தான், அவன் பார்த்தாலே அதனால டிஸ்டர்ப் ஆயிருவான். அதனால சொன்னாங்க, வெறும் நீ கண்ணை கீழே திருப்பு அப்படிங்கறத மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை, அந்த பெண்களுக்குரிய தொதுதுகளையும் வகுக்கிறது, வெளியே வந்தா எப்படி இருக்கணும்னு சட்டம் சொல்லுது, தேவையில்லாம அடுத்த ஒரு இடத்திற்கு உங்களுடைய வீட்டினுடைய மேற்பகுதியில் அந்நிய ஆண்களுடைய கண்களை படுவதை போன்று நீங்கள் செய்ய வேண்டாம். இதுல நிறைய இன்னைக்கு உள்ள செய்திகளை பார்த்தோம், இன்றைக்கு நடக்கக்கூடிய கற்பழிப்பு டெய்லி போடுறான். இந்தியாவில வந்து பெண்கள் வாழ முடியாத ஒரு பகுதின்னு சொன்னதுதான் போச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல, பேப்பரை திறந்தா 5 வயசு 4 வயசு 7 வயசு அந்த மண்டைகளில என்ன இருக்கும்னு கூட தெரியல. இந்த பெண் என்பவள் எப்படிப்பட்டவள், தாய்னா யாரு, தாரம்னா யாரு, சகோதரினா யாரு, அடுத்த பெண்கள் யாரு என்ற அந்த செய்திகளே இந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா, அதுல வேற மார்த்தட்டி பேசிக்கிறோம், வி ஆர் இன் 2000 centuries, நாங்க 2000 ஆண்டுல பெரிய அறிவாளியா நாங்க இங்கிருந்து வந்து சேட்டலைட் அனுப்புறோம் அது அனுப்புறோம்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகம் இவ்வளவு கீழ்த்தறந்து இவ்வளவு தாழ்ந்து போறதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மற்ற எது சொன்னாலும் இன்றைக்கு ஓபனாக இருக்கிற மீடியாக்கள் மீண்டும் மீண்டும் அவன் தூண்டப்படுகிறான், அதனால அவனுக்கு அடுத்த லெவல்லாம் தெரியல, எனக்கு தேவை இப்போதைக்கு சுகம், ரொம்ப ஒரு ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை ஒட்டிய ஒரு யுகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயமா இருக்கு. ரெண்டாவது, யார் எப்படி போனா என்ன அப்படின்ட்டு இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய கடமை இல்லை, நாம் சில விஷயத்தை சமுதாயத்திற்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய நடத்தைகளையும் நாம் மாற்றி காட்ட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் இஸ்லாம் பரவுச்சோ, எங்கெல்லாம் வந்து வெற்றி கொள்ளப்பட்டு போனார்களோ, அந்த பகுதியில் உள்ள கலாச்சாரம் அன்னைக்கு தி பெஸ்ட் கல்ச்சர். இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை எப்படி பாக்குறோமோ, தே ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அன்னைக்கு எங்க சகாபாக்கள்லாம் போனாங்களோ, பெஸ்ட் கல்ச்சர் உலகத்திலே. ரோமேனிய பேரரசு அவர்களுடைய கலாச்சாரம்னா அதற்கு ஈடுனே கிடையாது. அதே மாதிரி இந்த சைட்ல போயிட்டு வந்து பைசந்திய அந்த எம்பையர் அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களுக்கு ஈடுனே கிடையாது. இப்படி ஒவ்வொரு சைட்லயும் போன அந்த சகாபாக்கள் அந்த ரோமன் எம்பையரையோ அல்லது பைசந்தியன் எம்பையரையோ உள்வாங்கல்ல, தங்களுடைய இந்த கலாச்சாரத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை அவங்கள்ட்ட ஏற்படுத்தினாங்க. அவங்க கலாச்சாரம் நல்லா இருக்கு அப்படின்னு இவங்க டிரெஸ் கோடிங்க மாத்தல, இவங்களுடைய கலாச்சார சிந்தனைகள் பண்பாடுகளை மாத்தல, தொடர்ந்து இவங்க இவங்களுடைய செயல்ல இருந்தாங்க. அந்த மக்கள் இந்த சகாபாக்களை மாறி குறைஞ்ச காலங்கள்ல மாறி போனாங்க. இந்த சகாபாக்கள் பேசுறது மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, இவங்க சாப்பிடுறது மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்போ இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி, நாம் இந்த முஸ்லிம்களாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு சில செய்திகளை விட்டு செல்ல வேண்டும். அதுல நம்முடைய பங்களிப்பு, இன்றைக்கு நடக்கக்கூடிய கற்பழிப்புகள், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சைல்ட் அபியூசஸ் எல்லாவற்றிலும் நம்முடைய பங்கும் உண்டு. இது குறித்தான அறிவுகளை மிக ஆழமாக பதிவு செய்வது இஸ்லாமியர்களுடைய கடமை. கடமை மட்டுமல்ல, யார் செய்கிறாரோ அவர்தான் குரானை சார்ந்தவர், யார் செய்கிறாரோ அவர்தான் ஹதீஸை சார்ந்தவர். வெறுமனே பேர் வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களாக இருப்பது மட்டுமல்ல, நம்மால் முடிந்த அளவு அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்வது, அதோடு நின்று விடுவதல்ல. ஸ்கூல்ல காலேஜஸ்ல போய் அந்த பிள்ளைங்களிடத்துல பேசுறது கடமை நமக்கு. முதல்ல இந்த செய்திகளை போய் அந்த வயசுல இருக்கக்கூடிய அந்த பசங்கள்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இந்த வயசுனா என்ன, அதுல திணிக்கப்படுகிற செய்திகள் தான் நிறைய. அதனால ஒன்னாவது செய்தி, அந்த வாசலையே பெருமானார் அடைத்தார். இரண்டாவது, ஏன் எழுத வேண்டாம்னு சொன்னாங்க. இது இந்த ஹதீஸ படிச்ச உடனே எனக்கும் முதல்ல தோணுது, ஒரு உம்மஹாத்துல் மூமினின் இப்படி ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்களா? சொல்லிருக்கிறது வாய்ப்பே இல்லை. அவ்வளோ ஹதீச, 3000 ஹதீஸ், 4000 சுற்று ஹதீசுகளை அறிவிச்ச அந்த பெண்மணி ஏன் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்மள்டையும் சில பேர் கேட்கறாங்க, இது மாதிரி சூழ்நிலை இருக்க, இந்த மாதிரி காலேஜஸ்ல நடக்குது என்ன, தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை காலேஜ்ல சேர்க்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நேரடியா உங்க பிள்ளைங்களை காலேஜ்ல சேர்க்காதீங்க, வேற ஏதாவது ஒரு வகையில படிக்க வச்சுக்கோங்க. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எழுதிய ஒரு கட்டுரை, இந்த இப்படி நடந்து ஒரு நிகழ்ச்சி இன்சிடென்ட் நடந்த பின்னாடி, நீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய கற்புக்கும் அவர்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களால் பாதுகாப்பாக இருக்க முடியும்னா கல்லூரிகளில் கொண்டு போய் சேருங்க, இல்லைன்னா சேர்க்காதீங்க. அப்படி படிக்க வைக்கிறது இஸ்லாத்துல ஜாயிச்சே கிடையாதுன்னு எழுதுனேன். அதுக்கு ஒரு பத்திரிகையினுடைய மிகப்பெரிய உயர்ந்த ஒரு போஸ்ட்ல இருக்கவர் பதில் எழுதினார், முல்லாக்கள் பூரா முட்டாள்கள் உங்களை மாதிரி அப்படின்னு. எனக்கு உடனே பதில் போட்டார் அவர், ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகையினுடைய எடிட்டரா இருக்கார், சீஃப் எடிட்டர் அவர், முல்லாக்கள் பூரா முட்டாள்கள் உங்களை மாதிரி. நான் சொன்னேன் கரெக்ட் தான், ஒன் புள்ளை ரோட்டுக்கு வரும்போது இதே வார்த்தையை சொன்னால் நான் முட்டாள், நான் முட்டாள்னு ஒத்துக்கிறேன். ஓமோல எவனாவது கூட்டிட்டு ஓடிட்டான், ஓமோவை எவன் கூடையாவது ஓடிட்டான், அன்னைக்கு இதே வார்த்தையை சொல்லணும், ஆமா அவங்க முட்டாளுகள் தான், என் மோ செஞ்சது சரி, ஐ எம் கிவிங் த சேம் ரைட்ஸ் வாட்ஸ் தே ஆர் கிவிங் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடிச்சு, அந்த கட்ஸ் அந்த தில்லு இருந்துச்சுன்னா ஓகே கோ அஹெட். அப்ப மட்டும் வலிக்கும்ல, எவன் வீட்டு பிள்ளை யாரு உடைய ஓடிட்டா அப்ப நமக்கு சரின்னு சொல்றது இல்ல. அப்ப அந்த தளங்கள் இன்றைக்கு கல்லூரியினுடைய தளங்கள், இன்றைக்கு எங்கெல்லாம் படிக்க போகிறார்களோ எல்லாமே வணிக மயம். அதை தவிர வேற வந்து கல்ச்சர்டா உங்களை உங்களுடைய பிள்ளைய அறிவு ரீதியாக, அதாவது ஒழுக்க ரீதியாக வளர்த்தெடுக்கிறார்கள் அப்படின்னா பார்த்தா அப்படிலாம் அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல், அந்த துறையில் இருக்கக்கூடிய நானாக இருந்து சொல்லுகிறேன், அப்படிலாம் பாக்குறதுக்கு அங்க நேரம் கிடையாது. இருக்க கிளாஸ் நடத்துறதுக்கே, இருக்க பாடத்தை படிக்க வைக்கிறதுக்கே, இருக்க எக்ஸாம் நடத்துறதுக்கே நேரம் பத்தாது. இதுல எங்க போய் ஒழுக்க பாடம் நடத்தி, இதுல எங்க போய், அப்ப முடியாது. அப்போ அப்ப எங்க சேஃப் சைடு இருக்குமோ அங்க மட்டும்தான். அப்ப அந்த லா தக்து லா து அல்லிமூ ஹுன்ன அல் கிதாபா அப்படின்னு அந்த அம்மா சொன்னது, எங்கே பாதுகாப்பாக படிக்க முடியும் என்று இல்லையோ அந்த இடத்துக்கு நீங்க அனுப்புறது கூடாது. தெரிஞ்சே உங்க பிள்ளைய கொண்டு போய் கொலை பண்றது அப்படிங்கிறது தவறு. அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகள் பல இடங்கள்ல, ஹாஸ்டல்ல போய் சேர்ற இடத்துல, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தப்ப கேட்டா, அவங்க அப்பா சொல்றாரு, விடாம என் பிள்ளை தகஜ தொழுவான், இஷ்யூ ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு அவரை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவருடைய வாய்ஸ கேட்டா நமக்கு சிரமமா தெரியுது. அவர் சொல்றாரு, விடாம தகச்சு தொடுவா, ஆனா என் குழந்தையினுடைய நிலைமை இன்னைக்கு யார் கூடயோ. அப்போ நம்ம வந்து அதாவது சூழ்நிலையால் மாற்றப்ப முதல் முதல்ல அந்த பிள்ளைங்க நல்ல வீட்டுல இருந்தது வெளியே போனோம்னா அதுக்கு சுதந்திரம், கட்டுப்பாடற்ற சுதந்திரம், அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை மேலே கொண்டு வரக்கூடிய கடமை நம்ம சார்ந்தது. ரெண்டாவது வந்து அறிவை புகட்டுவது அப்படின்னு சொன்னா, நம்ம வெறுமனே இந்த ஸ்கூலினுடைய கல்வியை அதை இதை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையுமே பெருமான குரானுடைய டீச்சிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு உண்மையை இங்க சொல்லி ஆகணும். குரானுடைய டீச்சிங்ல அந்த பிள்ளைகளுடைய முழு வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்றேன். குரான் பேசும் இன்னைக்கு அதை பார்த்தா நம்மள கேவலமா நினைப்பான். இந்த வார்த்தை யாராவது வெளியே சொன்னா, இப்ப நான் இந்த இதுக்கு அர்த்தம் வச்சேன் அப்படின்னு சொன்னா யாராவது சொல்லுவான், நீ எல்லாம் யாரியா, நீ எல்லாம் இன்னும் பழைய காலத்திலே இருக்கிய லூசு பயலா நீ கேட்பான் என்னை பார்த்து. பெண்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே வையுங்கள் இப்படின்னு சொன்னா சொன்னா என்ன சொல்லுவாங்க, என்னாச்சு இப்படி நீங்க இப்படிலாம் இந்த காலத்துல முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த மூடத்தனமான காலத்தில் வாழ்ந்த பெண்களை போன்று அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், ரோட்டுக்கு போக வேண்டாம், வீட்டுல சங்கையா இருக்கட்டும். அப்ப இது என்ன சங்கன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அப்ப ஒலசபர் ருஜின அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். ரெண்டு சைட்லயுமே இம்பேலன்ஸ்டு எஜுகேஷன். நான் அடிக்கடி சில இடங்கள்ல போனா இந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு சொல்லுகிற வளமை, சஃபியா பின் அப்துல் முத்தலிப் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல ஒரு பெண்மணி உண்டு, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான ஒரு பெண்மணி சஃபியா பின் அப்துல் முத்தலிப். அந்த அம்மா வந்து ஏன் வரலாறுல அப்படி பேர் ஆனாங்க அப்படின்னு கேட்டா, கந்தக்கினுடைய யுத்தம் நடக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ரிலேட்டடா சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு பெரும்படை வந்திருக்கு, அதுக்கு பாதுகாவலராக ஹஸ்ஸானை போட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்போ அங்கிருந்து சில பேர் சில யகூதிகள் இவங்க எங்க இவங்களுடைய லேடிஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம், முடிஞ்சா நம்மளால ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணலாம், அங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கறதுக்கு நோட்டம் பாக்குறதுக்காக வேண்டி சில பேர் வர்றாங்க. இவங்க தங்கி இருக்கிற இடம் கொஞ்சம் மோடு மேட்டு பகுதியில் இருக்காங்க. இப்போ இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அவர் வெளியே நின்றுட்டு இருக்கார் ஹசன். இப்ப நான் இந்த அம்மா வந்து இவங்க வந்து அசல்ல ஹம்சா ரழியல்லாஹு தஆலாவினுடைய சகோதரி சாச்சி. இந்த அம்மா வந்து வெளியே பாக்குது, அவர் வந்து அப்படியே ஒருத்தன் வெளியாளஞ்சிட்டு, அப்ப இவரை கூப்பிட்டு சொல்லிச்சு, அந்த ஆள் ஒருத்தன் எதிரி வந்து நிக்கிறான், அவனை என்னன்னு பார்த்து விரட்டி விடுங்கன்னு. அவர் சொன்னாரு, அந்த அளவுக்கு சக்தி இருந்தா நான் அங்கிட்டே போயிருப்பேன், எங்கிட்ட அங்க படைக்கே போயிருந்திருப்பேன், யார் அங்க போய் போர் செய்வதற்குரிய தகுதியான ஆளா இருந்திருப்பேன், நான் என்னால ஒண்ணுமே முடியாதுமா, ஏதோ ரசூல்லா இருக்க சொல்லியிருக்காங்க, நீங்க உட்காந்துருக்கேன் என்னாலாம் முடியாது அப்படின்ன உடனே அந்த அம்மா பாத்துச்சு, சரி ரைட்டு அப்படின்னு வெளியே போச்சு. போய் அவனை புடனி அடி அடிச்சுச்சு, ஒரே அறதான், அந்த இடத்துல மௌத்தா போனான்னு வருது, ஒரே அற மௌத்தா போன திரும்பி இவரை கூப்பிட்டு சொல்லிச்சு, இவனை தூக்கி கீழே உருட்டி விடு, கீழே நாலு பேர் நின்று இருக்கான், அவனுக்கு இங்க யார் நிக்கிறாங்க கூடிய அடையாளம் தெரியட்டும், மேலே வச்சிருந்தா கூட திரும்ப இவனை தேடி மேல நாலு பேர் வருவாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும், அதனால நீங்க இவரை உருட்டி மட்டும் விட்டுருங்க. அவர் சொன்னாரு, அதெல்லாம் அது நம்மளால முடியாதுங்கிறார், அதெல்லாம் நம்மளால லாயக்கு இல்லை. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சு நேரம் போய் ரெண்டு பேரை கூப்பிட்டு அதே மேல இருந்து கீழே உருட்டி விட்டுருச்சு, ஓடிட்டாங்க அந்த இடத்த விட்டு. நான் சொல்றேன், இது யார் சொல்லி தந்தது, இது யார் சொல்லி தந்தது, இந்த பண்பாடும் இந்த அறிவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையா இல்லையா? தன்னை எதிர்க்க வருகிற யாராக இருந்தாலும் ஒரே பொலரையாத செருப்பு கழட்டி அடின்னு சொல்லித்தரதா வேண்டாமா? இல்ல இல்ல, மென்மையானவர்கள் பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான், இப்படி சொல்லி சொல்லியே ஒரு கூட்டத்தை வளர்க்கறான். தமிழ் பண்பாட்டுல அது ரொம்ப மோசம், பேசவே கூடாது, பார்க்கவே கூடாது, எந்திரிக்கவே கூடாது, என்ன நடக்குது? அப்படி ஒரு ஒரு மூனத்தனமான சமூகத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் என்னைக்குமே சொல்லல. இரண்டாவது முக்கியமான விஷயம், பெருமானார் சொன்னாங்க, அல் மர்அத்து அல் மர்அத்து மஸ்ஊலியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா. ஒரு பெண் இருக்கிறாளே தன்னுடைய கணவனுடைய வீட்டினுடைய பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி நாளை அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவாள். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுடைய பொருள், கணவனுடைய குழந்தைகள், இது எல்லாத்துக்குமே அந்த அம்மா பொறுப்புதாரி. அப்போ சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு அதை பாதுகாக்கிற தன்னுடைய கற்பையும் தன்னுடைய கணவனின் பொருளையும் குழந்தைகளையும் பாதுகாத்துக்கிற அளவுக்கு முதல்ல தில்லு வேணும். கணவன் சம்பாதிக்க போயிடுறார், இங்கிருந்து ஒருத்தன் உள்ள வந்து அந்த பிள்ளைய புடிச்சு இழுத்து நகை அக்குறான், அக்குறானா இல்லையா, இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அப்ப அல்லா 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 அத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு காசு தூக்கிட்டு போறது இல்ல, பொறுப்பு தாரின்னா என்ன அர்த்தம்? புருஷன் கொடுத்த காசை பார்க்க தெரியணும். இது சொல்லித்தரதே இல்லையா, இந்த கட்ஸ் சொல்லித்தரது இல்லையா, எங்க மென்மையா நடக்கணும், எங்க வேகமா நடக்கணும். இன்னைக்கு சைக்காலஜில சொல்றாங்க, முத முதல்ல வந்துட்டு ஆணுடைய மிக அந்த அவனுடைய சிந்தனை மாற்றத்திற்கு காரணமே பெண்ணுடைய குரல் தான், அவளுடைய பேச்சு தான், அதுதான் கொஞ்சம் அப்படியே அவனை போனை போட்டு இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே இப்படி எங்கெல்லாம் லேடிஸ் நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சும்மா போட்டு பார்க்க வேண்டியது, ஒரு தடவை ரெண்டு தடவை. அப்புறம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பேசாதீங்க எடுக்காதீங்கன்னு சரி இது மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப போட்டு அவங்கள்ட்ட பேசி குடும்ப பெண்கள் கல்யாணமான பெண்கள் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துருதுல. குர்ஆன் சொல்லுது என்ன வாய்ஸ்ல பேசணும், அடுத்த ஆள் ஒருத்தன் இப்படி பேசினா அவன்கிட்ட என்ன வாய்ஸ்ல பேசணும் சொல்லி தரு. இந்த டீச்சிங்ஸ்ல அவங்களுக்கு தேவையா இல்லையா? இப்ப இந்த லைட்ல இந்த லைட் ஆஃப் நூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கம்பல்சரியா இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எடுத்தா எழுத்தாப்புல ஒருத்தன் வந்தானா அவன்கிட்ட பணிஞ்சு போறதுக்கு என்னைக்குமே குர்ஆன் சொல்லல, கணவன்கிட்ட தான் சொல்லுது. இன்னும் பெருமானார் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஈமானுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் யாருன்னு கேட்டா நல்ல மனைவி, அதுல ரெண்டு பங்கு கடைசியில இத நீங்கள் அவள் மீது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவு செய்வாள். வீட்டுக்குள்ள இருக்கா சொல்லிட்டு போறாரு, என் பொண்டாட்டி இப்படிதான் இருக்க மாட்டார், நீ இருப்ப இப்படி அப்படின்ட்டு போறாரு. அதே மாதிரியே நிக்க தெரியணும். சத்தியத்தை நிறைவு செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய தில்லு வேணும் தெரியுமா, எவ்வளவு பெரிய தில்லு வேணும் தெரியுமா? அதை ஊட்ட சொல்லி இஸ்லாம் சொல்லுது. வலா தஹ்வான பில் கவுல், எதாப்புல உள்ளவன் பேசினா குழஞ்சி பேசாத, அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே குலையாத. கணவனிடத்துல பேசக்கூடிய துணியும் வாய்ஸும் வேற மாதிரி இருக்கணும். அடுத்தவன் எவ்வளவு பெரிய ஆள் வந்து நின்னாலும் உன்னுடைய வாய்ஸ் மாறணும், அதை கேட்ட உடனே அவன் ஓடி போயிடும். இன்னைக்கு இதுல நேர் மாற்றமா இருக்கும். வீட்டுக்கார்ட்ட பேசும்போது உள்ள அந்த தெம்பு தராணியும் அந்த சவுண்டும் வேற எவனாவது வந்து பேசும்போது அப்படிப்பா புஷ்னு போயிருது. காரணம் இதுதான் டீச்சிங்ஸ், இதுதான் படிப்பு, இதுதான் அறிவு, இதுதான் நடத்த. இத பத்தி நாளைக்கு அல்ல சொல்ற, நான் கியாமத்துல கேட்பேன். இப்ப இந்த அறிவை சொல்லி தரல, இந்த அறிவுக்கு மாற்றமாக ஒரு இல்மு நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி ஒரு செய்தியை சொல்லி தராதிங்க அந்த அம்மா. இப்ப விளங்குத, நேரடியா அன்னை ஆயிஷா வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா, எப்படி சொல்லலாம்? இல்ல இவ்வளவையும் விளங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு டீச்சிங்ஸ் எழுதுறதுக்கு நீ சொல்லி கொடுத்த அப்படின்னு சொன்னா இந்த எழுத்து எங்க போய் விடும் தெரியாது, இருக்கிற பிள்ளையே கெடுத்துரும். ரெண்டாவது சொன்னாங்க நூல் நூறுக்கிற அந்த கலைகளை அந்த பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க. ஏற்கனவே மொழி ரீதியான மையம், நான் அடிக்கடி சொல்லக்கூடியது அந்த பிரெயின் பயாலஜியில இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான், பெண்களுக்கு மொழியினுடைய மையம் ஜாஸ்தி. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதனாலதான் ஓயாம பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசணும், லொடலொடன்னு பேசணும், பேசினாதான் அவங்க மூளை இருக்கும். பேசவே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 200 வார்த்தை பேசினாதான் அந்த மூளையினுடைய வேலைக்கு சரி அப்படின்னு. இவனுக்கு மொழி மையமே கிடையாது, கொஞ்சோண்டு துக்குனோண்டு அவ்வளவுதான். அதுவும் அந்த குறிப்பிட்ட தன் இலக்கை நோக்கி பேச தெரியும், அடுத்ததெல்லாம் பேச தெரியாது. ரெண்டு ஆம்பளை பேசினா கரெக்டா பேசுவாங்க, அது இல்ல அப்படின்னு சும்மா உட்காந்துருப்பான். பொம்பளைங்க பேசிட்டு என்ன பேசிட்டான், நேத்து இப்படித்தான் அங்க போனேன் இங்க போனேன் கடைக்கு போனேன் நின்னேன் பார்த்தேன் உட்கார்ந்தேன். இவர் பாய்க்கு சுட்டு போட்டாலும் வராது, ஏன் இது வரமாட்டேங்குது, அங்கிட்டு அங்கிட்டு மண்டையில எல்லாம் வச்சிருக்கிறது அப்படித்தானே. அப்ப அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த அறிவை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப வீட்டு மேல ஏத்தாதீங்க முதலாவது சொன்னாங்க, அந்த பெண்களை போக பொருளாக காட்டுகிற பொருளாக ஆக்க வேண்டாம். ரெண்டாவது அவர்களுக்கு தேவைப்படுகிற இடத்தில் இது மாதிரி இந்த தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா எழுத்த கற்பிங்க, இதுக்கு நேர் மாற்றமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது கூட தேவையில்லை விட்டுருங்க, சூரத்து நூரை சொல்லிக் கொடுங்க போதும். சூரத்து நூரை சொல்லிக் கொடுங்க. இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம் எழுதுறாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா அந்த அம்மாக்களுக்கு நீங்க எழுத்த சொல்லி கொடுங்க, எழுதுறத சொல்லி கொடுங்க. ஒரு பெண்ணுக்கு தான் யாருங்கிறத அடையாளம் காட்டிட்டு அப்புறமா நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் அவங்க கட்சோட இருப்பாங்க. நீ இதை போய் வெளியே இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா மாலை போட்டு வரவேற்பான், இதை தனியா எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் சொல்றேன்ல, இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரான். நான் ஒண்ணு ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்தை தான் சொன்னேன். நான் இப்ப சொன்னது கர்ண பீபுயூத்திக்குன்னு, பெண்கள் வீட்டில இருந்து அதை பாதுகாக்கிற தங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய பேணி பாதுகாத்து அவங்களை உருப்படியாக்கி பொருளாதாரத்தை பாதுகாத்து இதெல்லாம் செய்யட்டும்னு குரான் சொல்லுகிறது. ரெண்டாவது அடுத்தவன்ட்ட இப்படி பேசணும்னு சொல்லுதுங்கிறது ரெண்டு விஷயம் தான் சொன்னேன். 100 விஷயம் இருக்கு. இதே மாதிரி 100 செய்தியும் சொல்லுது. ஒரு பொம்பளைனா எப்படி இருக்கணும், அவளுடைய பயாலஜி என்ன, அவளுக்கு என்னெல்லாம் சொல்லி தரப்படணும், எதெல்லாம் சொல்லி தந்தா ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான். நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்ல முடியும். இதுல முக்கியமான நோக்கமே எல்லாம் சுத்தி சுத்தி வந்து அதுதான். நாளை அவள் போய் நிற்கும் போது அல்லாஹு கேள்வி கேட்டால், எல்லாம் நீ என்ன உருப்படியா ஆக்குன, நான் இப்படி எல்லாம் செஞ்சேன், பதில் சொல்ல முடியும். அப்ப இந்த சமுதாயத்துக்கு ஒரு சஃபியா பின் அப்துல் முத்தலிம் பத்தாது. அப்ப என்ன செய்யணும், ஊரே அப்படித்தான் இருக்கணும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப இதுவரையும் லிஸ்ட் போட்டிருக்கிறதுல யாராவது ஒரு பெண் எகிரி அடிச்சு செவனை காட்டி அடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா அடுத்து கொஞ்சம் அடுத்த யோசிப்பானா இல்லையா? இல்ல பெண்ணுனாலே அப்படித்தான் இருக்கணும், அப்படி குட்ட குட்ட குனியணும். எவ்வளவு கேவலமான இன்னைக்கு இருக்கக்கூடிய சைல்ட் அபியூஸ். அவன் டாக்டரை சேர்ந்து பேசுறான், இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது ஒரு முக்கியமான இந்த தகவல். இதுல ஒரு ஹதீஸ் படிச்சேன், ஒரு இமாம் எழுதுறாரு, ரொம்ப அருமையான ஒரு தகவல். அதை படிச்ச உடனே அப்படியே வாயில் இபனு அபு வாயில் என்ற ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பெயரு, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், இந்த குரானினுடைய விளக்கம் சொன்ன எல்லா சஹாபாக்களுக்கும் தலையானவர். ரொம்ப வயசு கம்மி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா, ஆனால் பெருமானாருக்கு ஒது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வச்சதுனால, பெருமானாருக்கு வேலை பார்த்ததுனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்மா அல்லி முஹம்மல் கிதாப் வதவீல, யாரெல்லாம் இந்த கிதாபினுடைய வேதத்தினுடைய விளக்கத்தை இவருக்கு கொடுன்ட்டாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் தங்களுக்கு வேதத்துல சந்தேகம்னா அவர்ட்ட தான் கேட்பாங்க. அப்ப இந்த வேதத்தை குறித்து, இந்த அல்லாஹ்வினுடைய இந்த அறிவுஞானத்தை குறித்து எவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஹதீஸ் கிதாபுகள்ல எழுதுறாங்க. ஹதீபன் யௌமல் ஜும்ஆ யௌமல் ஹஜ் இப்ப வரப்போகுது. ஹஜ்ஜினுடைய காலம், ஹஜ்ஜினுடைய காலத்துல அந்த அரபா பெருவழியில ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த பெருநாள் அன்னைக்கு நிகழ்த்தக்கூடிய அந்த உரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால நேத்தனா இல்ல, இன்னைக்கும் உலகம் பேசிக்கொண்டே இருக்குது, இன்னைக்கும் அந்த சப்ஜெக்ட் தேவைப்படுது. அஸ்ஸமானு கத் இஸ்தாரக ஹயாதிஹி யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், பெருமானார் அன்னைக்கு பேச்சு பேச்சு அதே வார்த்தை அப்படியே ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன செய்யறான்னா, எல்லாம் பெருமானாருடைய அந்த ஹஜ் உரை, விதாவினுடைய உரைன்னு நல்ல பெருசா போர்டில் எழுதி வீட்டில் மாட்டி வச்சுக்கிறான். மாட்டி வைக்கிறதுக்கு இல்ல, மண்டையில வைக்கிறதுக்கு. அது எதுவும் பறக்கத்து மாதிரி ஆயிடுச்சு, பெருமானாருடைய இறுதி உரை அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு பெருசா அதை ஒரு ஃப்ரேம் போட்டு, ஃப்ரேம் போட்டு வைக்கிறது படிக்கிறதுக்கு இருந்தா நல்லது, அது பறக்கத்துக்கு இருந்தா அது தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான். இம்ப்ளிமெண்டேஷன் அதை படிச்சு செய்யறதுக்கு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் அம்பாலக்கும் வஅராதக்கும் வதிமாஅக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா. மக்களே, அடுத்த மக்களுடைய மானம், அவர்களுடைய பொருள், அவர்களுடைய ரத்தம், உயிர் உங்கள் மீது ஹராம். நீங்கள் அதை எடுப்பது, ஆளுவது, அதை தவறாக நடத்துவது, அடுத்தவர்கள் பொருளை எடுப்பது, அடுத்தவருடைய மானத்தை வாங்குறது, மற்றதெல்லாம் கொடுங்க, பொருளை எடுக்கிறது இருக்கட்டும், குளவன்றது இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய குற்றம். மானத்தை வாங்குறது, அடுத்தவர்களினுடைய மானம் உங்களின் மீது ஹராம். எப்படி ஹராம் தெரியுமா? கஹுர்மத்திய உமிக்கும் ஹாதா, இந்த நாள் இந்த ஹஜ்ஜினுடைய நாள், இந்த பெருவெளியிலே இன்றைக்கு நான் இருக்கிறேனே நபியாக, இந்த நாளைக்கு எவ்வளவு பெருமையோ அந்த மாதிரி அந்த இதுக்கு மரியாதை. புனித பூமியான இந்த மக்காவுக்கு களங்கம் ஏற்பட்டால் எப்படி ஒரு களங்கமா இருக்கும், அது மாதிரி அவர் அடுத்தவனுடைய மானம் மரியாதை. முஸ்லீமுக்குன்னு சொல்லல, எல்லாருக்கும் சேர்த்து. எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய தகவலை பெருமானார் நமக்கு தந்திருக்காங்க. யாருக்கு இது நடந்தாலும், பொருளாலோ உயிராலோ மானத்தால நடந்தா ஒரு முஸ்லிமினுடைய உள்ளம் துடிக்கணும், உள்ளம் துடிக்கணும். நான் பெருமானாரின் மீது அளவு கொண்ட அளவுக்கு அதிக காதல் வச்சிருக்கிறேன்னா அந்த வார்த்தை எனக்கு உள்ள இறங்கி இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு வகையில என்னால எதுவுமே செய்ய முடியல, அட்லீஸ்ட் இப்படி கையை தூக்கி நான் துவானாலும் செய்யணும், யாழ்லா என்னால இப்படி முடியலையே, இந்த மக்களுக்கு சீர்திருத்தத்தை கொடு, நல்ல ஆட்சியாளர்களை கொடு, அதுக்குரிய சிந்தனையை கொடு. எதுவுமே வெளியில்லான்னா அந்த சட்டங்கள், அவர்களை ஆளுகிற அந்த சட்டங்கள் இருக்கிறதே, அதுக்கு தோதுவா நீ குடுறா இல்லான்னு கேட்கணும்ல. இது தூண்டுதல் தான், தூண்டுதல். அப்ப அந்த இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜினுடைய காலத்துல குத்துபால ஏறி நிக்கிறாங்க. கதீபன் யௌமல் ஹஜ் ஃபமல்லதி இக்தார லியுஅல்லிம الناس. உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு அவர் என்ன பேசணும்னு முடிவு பண்ணி பேசினாரு? இந்த அபூ வாயில் கேக்குறாரு, அவ்வளோ பெரிய குர்ஆனுடைய ஞானி ஹஜ்ஜினுடைய காலத்துல என்ன பேசியிருக்கணும், ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் என்னன்னு தெரியுமா? நீங்க நம்ம பேசுறோம்ல, ஹஜ் காலம் வந்துட்டு அவன என்ன செய்யறோம், மக்காவை பத்தி மதினா பேசணும். நான் இல்லைன்னா சொல்லல, மக்காவை பத்தி மதினாவை பத்தி ஹஜ்ஜை பத்தி பெருமையா பேசி, நம்ம அன்னைக்கு அல்லாவுக்கு இவ்வளவு பெரிய குர்பானியை கொடுத்துருக்கோம், அல்லாஹ் நம்மளை ஏத்துக்கணும், இப்படில பேசியிருக்கணும், பேசியிருக்கணும். குர்ஆன் கண்ணாடி போட்டதுனால அவர் செஞ்ச ஒரே வேலை மாலா யுஃபஸ்ஸிருஹ, அவர் பேர் சூரத்து ஃபஸ்ஸர சூரத்தன் நூர். நம்ம இந்த படிக்கிற சூறாவை அந்த பல லட்சம் மக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அந்த சூறாவை பத்தி பல மணி நேரம் விளக்குறாரு. ஹத்தீபான் மக்காவில பெருநாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அவர் சொல்றாரு, நான் இதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், இந்த இப்னு அப்பாஸ் பேசுற பேச்ச பெருமானாருடைய முபாரக்கான வாயினால் வாழ்த்து பெற்ற அந்த குர்ஆனை உள்வாங்கிய இதயம் அந்த சூரத்து நூறு அப்படி பிச்சு 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 போட்டுச்சு. நான் நினைச்சேன், ஹத்தா குல் வல்லாஹி லவ் ஸமிஅ ஹாதர் ரூம் வல் ஃபர்ஸ் வத்தைலம், இத மட்டும் இன்னைக்கு இவர் பேசிய பேச்ச ரோமேனிய பேரரசர்களும் பாரிஸினுடைய பேரரசர்களும் தைலமினுடைய அரசர்களும் கேட்டிருந்தால் அஸ்லமு, சத்தியமா இஸ்லாத்துக்கு வந்திருப்பான். அவர் ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப அவர்ல என்ன தகவல்கள் இருந்திருக்கும், புரியுதா? இந்த சூராவினுடைய மிக அடிநாதம் எழுப்புறது இந்த மனுஷனை. ஏதோ ஒரு ஊர்ல ஹஜ்ஜிக்கு வழி அனுப்பு விழா கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு, வழி அனுப்பி சிறப்பா வழி அனுப்பி, நான் போய் பேச, நான் சொன்ன செய்தி இது மட்டும்தான், குர்ஆன்ல இருந்து சில டீச்சிங்ஸ் உண்டு, ஹஜ்ஜிக்கு போறதுங்கிறது நம்ம தொழுவுறது மாதிரி குனிஞ்சு நிமிரக்கூடிய காரியம், போயிட்டு வர்றது இல்ல, அதை முதல்ல விளங்கிக்கணும்னு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, செலவு பண்ணி இங்க இருந்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டோம், ஹாஜியார் ஆயிட்டோம். இல்ல, நான் அடிக்கடி சொல்றது மாதிரி, குர்ஆன் சில இன்னர் இன்ஜினியரிங் தொழுகையின் மூலமாக சில உள்ரங்க மாற்றங்களை எதிர்பார்க்கிறது, அதே மாதிரி ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்றான் சில உள்ரங்கமான மாற்றங்கள் வேண்டும். எவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு இந்த அந்த அல்லாஹ் கொடுக்கிற கேட்டகரி இல்லாம திரும்பி வந்தாரோ அவர் ஹஜ்ஜி ஹஜ்ஜான்னு தெரியாது, தெரியாது. நான் இதை அடிக்கடி சொல்றது, உமர் ரலியல்லாஹு தஆலா நின்னுட்டு இருந்தாங்க, லட்சோப லட்சம் மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு உமர் பக்கத்துல நிக்கிறார், அவர் வந்து கேட்டாரு, உமரே தந்தையே இவ்வளவு பெரிய கூட்டம், மாஷா அல்லாஹ் இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ஹஜ்ஜி நசீபாயிருச்சு, இவ்வளவு பேருடைய பாவங்களை மன்னிச்சுட்டான்னு. உமர் சொன்ன ஒரே வார்த்தை, கூட்டம் பெருசு, இதுல ஹாஜி யாருன்னு கேட்டா நான் எண்ணி சொல்லிடுவேன். கூட்டம் பெருசு, கூட்டம் பெருசா இருக்கிறது நோக்கம் இல்லையே, போயிட்டு ஹாஜி யாரா திரும்ப வந்தமானங்கிறது தான் நோக்கம். அது சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னேன், ஏன் இந்த இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அந்த குர்ஆனினுடைய தீச்சண்ணியம், அந்த அபரிமிதமான அந்த அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய துவாவினுடைய நசீப், அவங்க ஏன் இந்த சூரத்து நூறு எடுத்தாங்கன்னா, அல்லாஹ் மூணே மூணு கேட்டகரிய சொல்றான், இந்த குவாலிட்டி உங்களிடத்துல வந்துச்சுன்னா அவங்க ஹஜ்ஜி மக்பூல், இந்த மூணு கேட்டகரி உங்களிடத்துல இல்ல, நீங்க எவ்வளவு செலவு பண்ணி நீங்க வந்து அந்த ஹஜ்ஜிக்கு பக்கத்துல மெஹ்ராப் இதுக்கு பக்கத்துல உள்ள அந்த இந்த ஹோட்டல்ல தங்கிட்டு அந்த அந்த வாட்சி இருக்கக்கூடிய அதுக்கு கீழே நீங்க தங்கிட்டு வந்தாலும், சுகமா படுத்து கிடந்தாலும், அல்லது பாலைவனத்துல படுத்து கிடந்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாலும், இந்த கேட்டகரி உனக்குள்ள இருக்கான்னு பாக்கணும். இந்த மூணு கேட்டகரி எனக்குள்ள வரல, ஹஜ்ஜி என்னமோ தெரியாது. குர்ஆன் சொல்லுகிறது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூம, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூம வமன் ஃபர்த ஃபீஹின் அல் ஹஜ் ஃபலா ரஃபத் வலா ஃபுசூக் வலா ஜிதால ஃபில் ஹஜ். மூணு குணத்தை பத்தி எல்லாம் பேசுறான், நீ வந்து அரஃபால போய் தங்கினா நான் ஒத்துக்குவேன், நீ முஸ்தலிஃபாக்கு போகணும், நீ அங்க கல்லறியணும், நீ இங்க தவாப் செய், இதெல்லாம் வந்து அது உள்ள உள்ளாமல் தொழுகையில நிமிர்றது குனிகிறது மாதிரி எல்லாம் சொல்றான், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உன்னுடைய கேரக்டர் பில்டிங், உன்னிடத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய மூணு குணங்கள், அது எனக்கு ரொம்ப முக்கியமா தேவை, அப்பதான் நீ ஹாஜி, நான் ஒத்துக்குவேன் உன்னை. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். நீ தேவங்கிறதுனால சொல்றேன், கேட்கிற யாராவது போய் யார்ட்டையாவது சொல்லலாம், தெரியாது கேக்குறது. இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு ஒருத்தர் போன மாதிரியே திரும்பி வந்தார், இன்னும் மோசமாயிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த செஞ்ச செலவு. அல்ல அந்த ஆயத்துல சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இது அறியப்பட்ட ஒரு கடமை. எந்தெந்த மாசத்துல செய்யணும், ஷவ்வால், தில்காதா, தில்ஹிஜ்ஜா, மூணு மாசம் ஹஜ்ஜினுடைய காலம். வமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ், யார நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒருத்த முடிவு பண்ணி நீயத்து வச்சு அதுக்குரிய வேலைகளை ஆரம்பிச்சுட்டானோ, வல ரஃபத், திருக்குறான்ல எடுத்து பாத்தீங்கன்னா தங்களுடைய மனைவிகளோடு அவர்கள் கூட வேண்டாம். விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அது மட்டும் அர்த்தம் இல்லை, அது மட்டும் அர்த்தம் இல்லை, வெறும் கூடுவது மட்டும் அங்க அர்த்தம் இல்லை, வேற என்ன, அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் அந்த எண்ணம் இருக்குல்ல, பூரா வாட்ச் அவுட் ஆகணும். அது குறித்தான சிந்தனை மனைவியோடு மட்டுமல்ல, அது யாரோட குறித்தான அந்த சிந்தனை, செக்ஸ் ரீதியான சிந்தனை எதுவெல்லாம் இருக்கிறதோ கழுவப்படணும். வலா ரஃபத், சிந்தனை, பேச்சு, அது சார்ந்து எதெல்லாம் இருக்கிறதோ. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொல்லும்போது சொன்னேன் நாங்க மக்காக்கு போறோமே, தயவு செஞ்சு யாரும் வந்து அந்த ஆண்ட்ராய்டு போன்ஸ் எடுத்துட்டு போவாத, தூக்கி எல்லாத்தையும் வீட்டில் இருந்துட்டு கீபேடு போன்ஸ், தேவைப்பட்டா போன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்ல. அங்க போய் உட்கார்ந்து எவனாவது யூடியூப் பார்த்தான், அல்லாஹ் சொல்றான் செருப்பாலே அடிப்பேங்கலாம். உனக்கு உன் மனைவியை குறித்தான சிந்தனை கூட வரக்கூடாது, அந்த பேச்சு கூட வரக்கூடாது, அது சார்ந்த எல்லாத்தையும் களை எடுக்க வேண்டிய இடம் அது. போகணும்னு முடிவு பண்ணிட்டாலே, எப்படி நம்ம ரமதானுக்கு சொந்தமோ, மூணு மாசத்துக்கு முன்னாடியே ரமதான் வருதுன்னா நான் சில தயாரிப்புகள்ல இருக்கணும். குர்ஆன் சொல்லுகிறது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி சில தயாரிப்புகள், அதுல முதலாவது இன்னைக்கு அங்க போய் வாட்ஸ்அப், பேஸ்புக், அங்கேயும் போய் உட்காந்து அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம போறோம், ஹஜ்ஜுக்கு பண்றதுக்காக வேண்டி போகல. இது நார்மல் டீச்சிங் இல்ல, குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் சொல்றான், இந்த வெளியே உள்ளதுகளை வேஷங்களை நான் பாக்குறதே இல்லை. போட்டாரா எத்தனை ரூபா, இதுல வந்து அவர் வந்து மேலாடை போட்டார், எவ்வளவு இதுல படுத்து கிடந்தாரு, சாப்பிட்டாரா இல்லையா, நோன்பு வச்சாரா இல்லையா, தேர் இஸ் நத்திங், நல்லா சொல்றான் எனக்கு அது தேவையே இல்லை. இந்த சிந்தனை உள்ள புகுந்திருக்க, அடுத்து சொல்றான் செயலால் உண்டான பாவங்கள். மேல உள்ளது அந்த செக்ஷுவாலிட்டியினுடைய தாட்ல ஏற்படக்கூடிய பாவங்கள், அது சம்பந்தமான பேச்சு, அது சம்பந்தமான சிந்தனைகள், அது உருவாக்குகிற அந்த படங்கள், இடங்கள், ஒட்டு லோசுக்கு, அது எதெல்லாம் அது எடுத்துக்கொண்டு வருமோ அத்தனையும். இரண்டாவது ஃபுசூக், பாவம் சார்ந்த செயல்கள், அதை தூண்டுகிற, அதற்கு கொண்டு போகிற எல்லா நடவடிக்கைகளும், அந்த மீடியம்ஸ் எதெல்லாம் இருக்கு அவ்வளவும். கடைசியா சொன்ன ஹஜ், ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா அங்க சிரமமா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். நான் ஆளுக்கு தந்தது மாதிரி சோதனையும் கொடுப்பேன், ஹஜ்ஜுங்கிறது சும்மா இல்ல. யௌம வலதத் உம்மு, யௌம வலதத் உம்மு, என்னைக்கு நீ பிறந்தியோ அது மாதிரி உன்னை பாலகன் ஆக்கி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க சில சர்ஜரிஸ் உண்டு, அங்க சில வேலைகள் உண்டு, உனக்காக வேண்டி நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கிய அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து. ஒரே ரூம்ல இருப்பான், ஒருத்தனுடைய ஹஜ்ஜ் ரொம்ப லேசா இருக்கும், இன்னொருத்தன் ஹஜ்ஜ் ரொம்ப கஷ்டப்பட்டுருனேம்மா, தெரியாது. அது அல்லாஹ் கொடுக்குற க்வெஸ்சன் பேப்பர், எவனும் அதுல வந்து இல்ல இல்ல நான் சுகமா அப்படி போயிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. சாதாரணமா போறவன் சொல்லுவான், அல்ஹம்துலில்லா எந்த சாப்பாட்டுக்கும் எதுக்குமே கஷ்டம் இல்லைங்க, அப்படியே போனது மட்டும் நான் வந்துட்டேங்க, இன்னொருத்தன் சொல்லுவான் நாய்படாத பாடாயிருச்சு. அப்ப எல்லாம் சொல்றான், அதை நான் எழுதி வச்சிருக்கேன். அதனால அந்த செய்திகள் அல்ல, மனோ ரீதியான இந்த மாற்றங்கள் உன்னிடத்துல ஏற்பட்டிருக்கு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம், அதை பாக்குறோம், இதெல்லாம் இருக்கா, அதுவரையும் உண்டான தவறான பார்வைகள் மாறுகிறது. அந்த அந்த டீச்சிங் கொடுக்கறதுக்கு தான் நல்லா கூப்பிடுறான். அதுவரையும் எதுக்கு எடுத்தாலும் வாயில பேசும்போது உடனே பிஸ்மில்லான்னு ஒரு வார்த்தையை பேசுவாரு, அச்சிங்கமா போயிட்டு வந்த அந்த ஹாஜியாருடைய இருந்து அந்த வார்த்தையே போயிருச்சு, அந்த வார்த்தையை கேட்டாலே வெறுப்பாரு. இப்ப அவர் பார்த்து பேசுற வார்த்தைகள் பூரா மாறிது, அவருடைய அந்த பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு புண்ணியமா மஷல்லா. வலா ஜிதால ஃபில் ஹஜ், அங்க கஷ்டத்துக்குன்னு தான் நான் கூப்பிடுறேன், யாரிடத்திலும் போய் அங்க நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. போற இடத்துல கடையிலயோ அதுலயோ இதுலயோ எங்கேயாவது போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க நின்னுகிட்டு வாக்குவாதம், அங்க போய் நின்று அதை கூடு இதை கூடு சண்டை, பக்கத்துல இருக்கவன், இது நடக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப நாள் நண்பர்களா இருந்தவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவனா பிரிஞ்சிருவாங்க. இது அது என்ன இதுல சொன்னாருன்னு தெரியல. நான் முதல் தடவை அவர் சொல்லி கேள்விப்படுறேன், ரொம்ப நாள் நண்பர்களாக இருந்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கவே மாட்டாங்க. அது ஏதோ ஒரு கணக்கு வச்சு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துல யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்காம நீ இருந்து பழகணும். ஜிதால் இருக்கக்கூடாது, சிரமங்கள் இருக்கும், அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடக்கூடாது. இந்த கேரக்டர் பில்டிங்காக வேண்டிதான் நான் ஹஜ்ஜையே கடமையாகிறேன். நீ வந்தன்னா இந்த பக்குவத்தோட திரும்பி வர்றதுக்கு. அதனால சும்மாவும் கடமையாகல, உன்னுடைய நேச்சுரல் டிரெஸ் உருவி விட்டுட்டு உனக்கு வந்து மையத்து மாதிரி ரெண்டே ரெண்டு துணியை பொத்தி அங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் மத்தியில நிறுத்தி அங்க கேஸ்ட், அங்க வந்து என்னுடைய பணபடம் படைபடம் பிஐபி இஐபி ஒண்ணுமே இல்லை. யூ ஆர் நத்திங், நோ திங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் அங்க. அப்புறம் யோசிச்சுட்டு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த தாட்ஸ், உன்னை புடிச்சு ஆட்டிக்கிட்டே இருந்த அந்த செக்ஷுவல் தாட், உன்னை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்த பாவமான காரியங்கள், எதுக்கெடுத்தாலும் வந்து லொடலொடன யார்த்தையாவது பேசி வம்ப இழுத்து அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிற அந்த குணம் உன்னை மனித புனிதனாக்கி அப்படியே கொண்டு வந்து. இப்ப அந்த செய்தியையும் இப்படி யோசிச்சு பாருங்க. இத இவர் வந்து நின்னு பேசினாரு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்ப எனக்கு இதை படிச்ச பின்னாடி தோணுச்சு, ஹாஜிகளுக்கு மத்த பாடம் நடத்துறத விட சூரத்து நூற நடத்தும், வேற வழி இல்ல. அங்க போய் பெண்களை எப்படி தவாஃபினுடைய இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல கூட இருக்கும் போது அந்த பெண்கள் கூட பர்தாவினுடைய சிஸ்டத்துல அல்லது எப்படி நம்ம இருக்க போறோம், என் கண்ணை நான் எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறதுக்கு மத்த எல்லா சட்டங்களையும் விட ஏன் அப்படின்னு கேட்டா, இபாதத்துகளுடைய விஷயத்துல பெருமானார் சொன்னாங்க, இது உணர்ச்சியின் தளம், நீங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் போங்கன்ட்டான் காலத்துல. நடந்தது யார சொல்லா, நான் முடி எடுத்துட்டேன் குர்பானி கொடுக்கல, பரவாயில்ல போங்களா ஹரச். ஒருத்தர் நான் முடிய யாரோ சொல்ல எடுத்துட்டேன் குர்பானி கொடுத்துட்டேன் முடி எடுக்க மாத்தி மாத்தி வந்து சொன்னாங்க, யாரோ சொல்ல நான் இந்த தவாஃப் விட்டுட்டேன் அது செஞ்சுட்டேன். ஏன்னா இது உணர்வு பிளம்பான இடம், ரப்பை பார்க்கிற ரப்பு கொடுத்த இந்த நசீப அந்த இடத்துல வந்து அந்த நிலையில நிக்கிறது உணர்வு. கொஞ்சம் முன்ன பின்ன செயல்களாகும், அது பிரச்சனை இல்ல. போனதுக்குரிய அந்த கேரக்டரோட திரும்பி வந்திருக்கமாங்கிறது தான் பஞ்சாயத்து. குர்ஆன் இதை எதிர்பார்க்கிறது. அந்த ஒரே நோக்கத்தை வைத்துக் கொண்டு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இத பத்தி ஒரு அருமையான உரையை கொடுக்கிறாங்க. யாராவது ஹஜ்ஜிக்கு போறவங்க இருக்கலாம் அல்லது சொந்தக்காரங்க போலாம், தயவு செஞ்சு இந்த விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சொல்லுங்க. இந்த குணத்தோட முடிஞ்ச அளவு ஹஜ்ஜிக்கு நியத்து பண்ணதுல இருந்து வர்ற வரையும் இனி உண்டான காலங்கள்ல யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டோமோ, வி ஹாவ் டு ரீசெக் ஆர்செல். நான் இந்த இது எனக்கு வந்திருக்கா இல்லையா, என்ன என் ஹஜ்ஜ மக்பூலா இல்லையா தெரியாது. இல்ல உலகத்துல யாரும் பார்த்து யாரையும் போறவர் இந்த மூணு குணங்களோடு வரணும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுகிற ஒரு செய்தி அது. அல்லாஹ் அதுல நமக்கு சிந்தனையை தர வேண்டும். அப்ப அவர் சொல்லிட்டு சொல்றாரு, ரோமேனியர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களே, இந்த தகவலை மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அல்லாஹ் கொடுத்த இந்த பரக்கத்தை மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஆயத்தினுடைய இதுக்கு எப்படி நான் வந்து இந்த ஆயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா முதல்ல சொல்றான், சூரத்துன் அன்ஸல்னாஹ வஃபரதுனாஹ வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் தஃக்கரூன். சூரத்துன், இது ஒரு சூரா, இதுக்கு அர்த்தம் இது ஒரு சூரா, ஹாதிஹி சூரத்துன், இது ஒரு சூரா அத்தியாயம். அன்ஸல்னாஹ, அதை நாமே இறக்கினோம். வஃபரதுனாஹ, அதிலே நாம் சில சட்டங்களை சொன்னோம். வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத், அதற்குரிய தெளிவான அத்தாட்சிகளையும் இந்த சூராவிலே நாம் சொல்லி இருக்கிறோம். லஅல்லக்கும் தஃக்கரூன், நீங்கள் விளங்குவதற்கா, நீங்கள் அதை உள்வாங்கி அமல் செய்வதற்காக என்ற இந்த தகவலை சொல்றான். முதலாவது செய்தி, இந்த சூராவை தவிர வேற எந்த சூராவையும் இப்படி ஒரு ஸ்டைல அல்லாஹ் ஆரம்பிக்கல. இந்த சூராவை தவிர வேற எந்த சூராவையும் அல்லாஹ் இவ்வளவு ஒரு செய்தியோடு வேற எந்த சூராவையும் ஆரம்பிக்கல. இந்த சூராவை மட்டும்தான், ஒரு கவர்னர், ஒரு பொலிட்டீஷியன், ஒரு தகுதிமிக்க தலைவர் எப்படி பேசுவாரோ அதே மொழியில் ஆரம்பிக்கப்படுகிற ஒரு சூரா இது மட்டும்தான். மற்றதெல்லாம் அலிப்லாமியும் அல்லாஹ் யாரு ரஹ்மான் ரஹீம் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். இந்த சூரா மட்டும்தான் எடுக்கும் போதே சாட்டையோட அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சூரத்துன், சூரா அப்படிங்கிறதுக்கு என்ன முதல்ல அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சூவர் அப்படிங்கிறதுக்கு அரபியினுடைய அந்த வியாக்கியானிகள் எழுதுகிற அர்த்தம் சூரா அப்படின்னு சொன்னா உயர்ந்தது அப்படிங்கக்கூடிய அர்த்தம். அதனால அரபியில வீட்டை சுத்தி கட்டியிருக்கக்கூடிய அந்த செவருக்கு இருக்குல்ல அதுக்கு சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தா அது தமிழ்ல சுவராச்சு. இன்னைக்கு நம்ம தமிழ்ல சுவர் சுவர்னு சொல்றோம்ல, சுவர் கட்டியிருக்கோம் அப்படின்னு. இது அரபியிலிருந்து மாறி வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். சுவர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அரபியினுடைய வார்த்தை, வீட்டை சுத்தி உயரமாக கட்டக்கூடிய அந்த பகுதிக்கு சுற்று சுவருக்கு சுவர் என்கிற அரபி வார்த்தை பயன்படுகிறது. இரண்டாவது, அந்த காலங்கள்ல இத வீட்டை சுத்தி கட்ட மாட்டாங்க, ஒரு ஊரை சுத்தி கட்டிருப்பாங்க. ஒரு சிட்டின்னா ஒரு ஊருன்னா அந்த ஊரை சுத்தி ஒரு பெரிய சுவர் இருக்கும், அதுக்கு ஒரே ஒரு கேட் இருக்கும். சாயங்காலம் ஆனவன கேட்டை பூட்டிடுவாங்க, யாரும் உள்ள வர முடியாது, ஊர்ல இருக்க வெளியே போக முடியாது. பாதுகாப்புக்காக வேண்டி செய்யப்பட்ட அந்த ஊரை சுத்தி இருக்க சுவருக்கும் அதுக்கும் சுவர். அது ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படிங்கறதுனால அது அந்த சுவர் அப்படிங்கக்கூடிய அடையாளத்துக்கு உயரம் இருத்திபா முர்த்தப அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு அர்த்தம் எழுதப்படுகிறது. அப்ப சுவர் அப்படின்னு சொன்னா உயர்ந்தது, மிக உயர்வானது. இரண்டாவது, பாதுகாக்கக்கூடியது. ஒரு ஊருக்குள்ள வீடு இருக்கும், பள்ளியாசம் இருக்கும், தெரு இருக்கும், கடை இருக்கும், எல்லாமே இருக்கும், இருக்குமா இல்லையா? ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா எல்லாருமே மனிதர்கள் பல பல விதங்கள்ல கடைக்கு போவான், பள்ளியாசலுக்கு போவான், தொழுவான், வீடு இருக்கும், ஸ்கூல் இருக்கும், மருத்துவமனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த சூராவினுடைய சட்டத்தில் பல வடிவமைப்புகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு நோக்கம் மட்டுமல்ல, இதுக்குள்ள பல சட்டம் இருக்கு, எல்லாம் ஒன்னை ஒன்று சார்ந்தது. இதோட இது கனெக்டிவிட்டி, இதோட இது கனெக்ட். மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அங்க ஸ்கூல் வேணும், மனுஷன் இருக்கான்னா அங்க ஹாஸ்பிட்டல் வேணும், இதெல்லாம். அப்ப இதே மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களை சூழ்ந்திருக்கிற பல சட்டங்களை நாம் கோர்த்து கோர்த்து சொல்லி இருக்கிறோம். இன்னொரு இமாம் எழுதும்போது எழுதுறாங்க, சுவர் அப்படிங்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு மிச்சம் என்ற அர்த்தம். மிச்சம், இப்ப ஒரு டீயை குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிறோம்ல, அதுக்கு பேரு சுவர். சுருன் அப்படின்னு சொன்னா மிருகங்கள் மிச்சம் வைத்த தண்ணீர், அதுல ஒது செய்யலாமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய பா. ஒரு பூனை வந்து வாய் வச்சிருச்சு, ஒரு சிங்கம் வாய் வச்சிருச்சு, ஒரு இதுல, அப்போ அந்த அந்த தண்ணிக்கு பேரு சுர், மிச்சம் வைக்கப்பட்ட தண்ணி. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டத்தை இஸ்லாமிய சட்டங்கள் எழுதுவாங்க. இதுல ஒது செய்யறது கூடுமா கூடாதுன்னு பாருங்க. அப்ப அதே மாதிரி இந்த சூரா அப்படிங்கறதுக்கும் அந்த சூர் என்ற வார்த்தையை சொல்லி சொல்றாங்க, இது மிச்சம், குரானுடைய ஒரு மிச்சமான பகுதி அல்லது குரானை சார்ந்த அதிலிருந்து வந்த ஒரு பகுதி இது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஒரு அர்த்தம், திபியானுன் முபையினுன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மூணாவது சூரா அப்படின்னு சொன்னா முபையினும், தெளிவு அப்படின்னு அர்த்தம். இப்ப அதை வச்சுதான் சூராவா அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடத்த நம்ம பிரிச்சிருக்கோம்னு சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு சூரா 114 சூரா அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, இதெல்லாம் அப்படி பிரிக்கப்பட்டதுதான். ஒன்னு ஒன்னும் தெளிவானது. அல்லாமா ஷாராவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதும் போது எழுதுவாங்க கிதாபுகள்ல, அந்த தஃப்ஸீருடைய கிதாபுல எழுதுறார், இது அல்லாஹ் இந்த சூராவை நூர் அப்படின்னு சொன்னது, இந்த சூரா முழுக்க நூர், இது ஒளி அப்படின்னு மட்டுமல்ல, இதனுடைய வார்த்தைகள் ஒளி, அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஹருஃபுமே ஒளி. இந்த சூராவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, அந்த சுவர் சூரா அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தையில உள்ள நாலு எழுத்துமே ஒளிதான், பிரகாசம். அப்போ இதை அடிப்படையாக கொண்டு இந்த சூரா வந்து இந்த மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கு இம்மை மறுமைக்கு இது ஒளியை காட்டும். இதிலிருந்து ஒரு பகுதி விடப்பட்டாலும் கூட அவருடைய இம்மையோ மறுமையோ ஒளியிலிருந்து வெளியே போய்விடும். இது ஒரு இமாமினுடைய செய்தி. அப்ப சூரா அப்படின்னு சொன்னா இது பாதுகாக்கப்பட்ட, அல்லாஹுவினால் தரப்பட்ட, நமக்கு ஏவப்பட்ட, அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வஹியினுடைய ஒரு ஞானம். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், சூரத்துன் அன்ஸல்னாஹா வஃபரதுனாஹா வஅன்ஸல்னா ஃபிஹா. இப்ப இந்த சூரால எல்லாத்தையுமே நாம் ஆரம்ப ஆயத்துகள் எடுத்து பார்த்தா அன்ஸல்னா ஃபரதுனா அன்ஸல்னா, இந்த நா நூன் நா 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 அப்படிங்கறது சொல்றது எல்லாமே அல்லாஹுவை குறிக்கக்கூடியது. மத்த இடத்துல இப்படி அல்லாஹு தஆலா ஒன்னு ஒண்ணுக்கும் போட்டு சொல்ல மாட்டான், நம்ம அப்படின்ட்டு போயிருவோம் அல்லாஹு தஆலா அல்லது நான் அப்படின்ட்டு போயிருவோம். ஆனா இங்க He want to emphasize something.
அந்த மூளையில மனிதனுடைய இதயத்துல ஆழமா இறக்கிறதுக்காக வேண்டி சொல்றான். இது சும்மா சொல்லப்பட்டதில்ல, என்னுடைய நேரடியான ஆர்டர், இட் இஸ் எ கமாண்ட். நேரடியாக என்னுடைய முழு அறிவோடு, என்னுடைய முழு திறனோடு இறக்கப்பட்ட ஒரு செய்தி. அஞ்சல்னா நானே அதை கடமையா மீண்டும். அப்போ இதுல ஏன் அல்லாஹு தஆலா இத்தனை அஞ்சல்னா அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த முதல்ல அஞ்சல்னா அப்படின்னு கேட்டா, இத நான் தான் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இதுல நபிக்கு அல்லது ரசூலுக்கு அல்லது வேறு யாருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறார்கள், இதுல வேறு யாருக்கும் தெய்வதாச்சனையோ அல்ல அடுத்து அவங்களுடைய சிந்தனையோ உள்ள இல்ல. நேரடியாக என்னுடைய வார்த்தை அஞ்சல்னா, நாமே இறக்கினோம். ஏன் இறக்கினோம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஈஸியா புழக்கத்திலே நம்ம பாக்குறோம், யாரெல்லாம் மேலிருந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஹையரார்க்கி, நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் நம்ம சொன்னா, தே ஆர் கமாண்டிங் அஸ், தே ஆர் ஆர்டரிங் அஸ், மேல இருந்து ஒரு சட்டம் இறக்குறான் அப்படின்னு சொன்னா, வி ரிக்வெஸ்ட் யூ டு அப்படிலாம் சொல்ல மாட்டான். யூ ஆர் ஆஸ்ட் டு டு. ஒரு அரசாங்கம் சொல்லுது, நாங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், நீங்க இப்படி செய்யுங்கன்னா சொல்லுவான். பசுமை வெளி திட்டத்துக்கு ஜேலத்துல எட்டு வழி பாதைக்கு லேண்ட் வேணும்னா நாங்க உங்க குடிமக்களிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், முடிந்தவர்கள் தரும்படின்னா மண்டையில அடிச்சு பிடிக்கிட்டு போயிருவான். ஏன் நம்ம தான் தூக்கி உட்கார வச்சிருக்கோம், தே ஆர் ஆர்டரிங். ஆனா இங்கிருந்து அவரை தேர்ந்தெடுத்த ஒருத்தர் இங்கிருந்து எழுதணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி எழுதுவாரு? வி ரேஸ்ட் அவர் ப்ராப்ளம்ஸ், ஹிஸ் ஹைனஸ் கவர்னர் தெரிவித்துக் கொள்வது அந்த உயர்ந்த இந்த நம்ம ஏற்படுத்தி வச்ச ஆளுக்கே நம்ம இங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நம்மளை படைச்சு பூராத்தையும் நம்மளை வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்றான், நான் ஆர்டர் போட்டேன், நீ அதை செய், மேலிருந்து வந்து அன்சல். இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், குரான்ல ரெண்டு வார்த்தையே குரானுக்காக வேண்டி எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்னாவது அன்சல்னா, இன்னொன்னு நஸ்ஸல், அன்சல நஸ்ஸல. இந்த வார்த்தை குரான்ல அடிக்கடி வரும். ஏன் இது? இப்ப லைலத்துல் கத்ர்ல ஓதுவோம், இன்னா அன்சல்னா ஹுபி லைலத்துல் கத்ர், இன்னா அன்சல்னா அல்லாஹ் சொல்றாங்க. பெருமானாரை பார்த்து சில இடத்துல அல்லாஹ் பேசும்போது நஸ்ஸல்னாஹு, அந்த குரானை நாமே இறக்கினோம்னு சொல்றான். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அஞ்சல அப்படின்னு சொன்னா ஒட்டு மொத்தமா இறங்குறது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல குரான் ஒட்டு மொத்தமா இறங்குச்சு. சில இடத்துல அல்ல நஸ்ஸல சொல்றான்ல, பிரிச்சு பிரிச்சு இறக்கணும். சில செய்திகளை ஒரு சூறாவா எல்லாம் இறக்கி தந்தான், சில செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமா, முனஜமன் முஞ்சிமன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிச்சு பிரிச்சு இறக்கி தந்தோம். அதுக்கு நஸ்ஸல அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அன்சல்னானா, இது ஒரு முக்கியமான தகவல் என்கிற காரணத்தினால், இது காலங்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இது ஒட்டுமொத்தமான செய்தி, இது ஒட்டுமொத்தமான செய்தி. ஒரு இமாம் எழுதும் போது தன்னுடைய தஃப்ஸீர்ல எழுதியிருக்காரு, அன்சல்னா ஹூ அப்படின்னு சொன்னா, இதனுடைய வார்த்தைகளை நானே வடிவமைத்து இறக்கினேன். இந்த வார்த்தை இந்த குர்ஆன்ல சூராயா நூறுல உள்ள எல்லா வார்த்தைகளும் இறைவனால் கோர்க்கப்பட்டு இறக்கப்பட்டது. அன்சல்னா அப்படின்னு சொன்னா வார்த்தைகளை நான் இறக்கினேன், அதுல உள்ள சட்டங்களையும் நானே இறக்கினேன். வார்த்தையும் எனதே, சட்டங்களும் எனதே. சட்டத்தை நான் சொல்லிட்டு வார்த்தையை பெருமானாரை சொல்ல சொல்லலாம் நான் சொல்லல, வார்த்தையும் எனதே. அந்த வார்த்தையிலையும் பல அறிவுகள் உங்களுக்கு பொதிந்திருக்கிறது, நல்ல கவனிக்கணும். வெறுமனே அப்படி மேல பார்த்துட்டு சட்டத்தை மட்டும் பார்த்துட்டு போறதில்ல, அந்த வார்த்தைகளுக்குள்ளே பல்வேறு தகவல்களை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன். அந்த நூர் அப்படிங்கறது அந்த வார்த்தைகளுக்குள்ளிருந்தே உங்களுக்கு கிடைக்கும், அந்த வார்த்தைகளுக்குள்ளிருந்தே உங்களுக்கு கிடைக்கும். அன்சல்னா ஓ ஃபரதுனா ஓ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத். அடுத்தல சொல்றான், வெறுமனே சட்டங்களை மட்டும் நான் இறக்கிட்டு போல அதனுடைய அத்தாட்சிகளையும் சேர்த்து இருக்கேன். ஏன் இப்படி ஒரு சட்டத்தை நான் சொல்றேன்? இந்த சட்டத்தை சொல்லுவதனால் நீ அடைய போகிற பயன்கள் என்ன? இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் இவ்வளவு பிரஷரைஸ் பண்ணி விபச்சாரம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை, அந்த தண்டனையை நான் கொடுத்து பேசணும்னு எனக்கு என்ன வந்துச்சு? அதனால் நீ அடைய போகிற பிரயோஜனம் என்ன? அந்த அத்தாட்சி பூரா உள்ள இருக்கு. அது தெளிந்த உதாரணங்கள். ஒரு லேமேனுக்கு கூட அது விளங்கும். ஒரு சாதாரண அறிவு படைத்தவனால் கூட அந்த தெளிவை அவனால் விளங்கிக் கொள்ள முடியும். இல்ல இல்லங்க, இது அவர் படிச்சவருக்கு மட்டும்தாங்க விளங்கும். அப்படிலாம் கிடையாது. யார் எடுத்து இதை நான் புரிஞ்சுக்கணும்னு உட்கார்ந்து ஒருத்தட்ட போய் படிச்சுக்கிட்டாலும் அந்த அறிவு அவருக்கும் உள்ளே வரும். கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், இல்ல அல்லக்கும் ததக்கரும் இல்ல அல்லக்கும் தமலூன். இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கார் ஆஜியார். என்ன ஆஜியார் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன யோசிச்சு இந்த கதையை எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஆஜியர் சொல்ற. அப்ப ஒரு மனுஷனுக்கு செயலுக்கு முன்னால் அது சார்ந்த சிந்தனைகள், அது சார்ந்த தெளிவுகள். முதல்ல இங்க மண்டையில தெளிவாச்சுன்னா தான் அடுத்து செயலே பட முடியும். இங்க ஒண்ணு ஓடல, நடக்கிறது குண்டக்க மண்டக்க நடக்கும். இருக்கா இல்லையா? அன்னைக்கு படிச்சுட்டே இருக்கும்போது அடுத்து இது அதிகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், அவர்கள் சிந்திக்கலையா, அவர்கள் சிந்தித்து பார்க்கலையா, அவங்க புரிஞ்சுக்கலையா, அவங்க உள்ள எடுத்துக்கலையா, அவங்க மனசுல வாங்கிக்கலையா, எப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். இந்த சிந்தனை சிந்தனை இதெல்லாம் சாதாரணமான விஷயம். சிந்திக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். அதை அல்ல இவ்வளவு அப்படியே ஒருத்தன் சொல்றான், ஒரு இதுல ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போது அந்த செய்தியை பார்த்தேன். அதுல போட்டிருந்தான் அந்த செய்தியில, ஹென்றி போர்டு அப்படிங்கிறவன் சொல்றான், திங்கிங் இஸ் த ஹார்டஸ்ட் ஒர்க். திங்கிங் இஸ் த, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அது ரொம்ப லேசானது. திங்கிங் இஸ் த ஹார்டஸ்ட் ஒர்க் தேர் இஸ், விச் இஸ் ப்ராபபிலி த ரீசன் வை சோ ஃபியூ என்கேஜ் இன் இட். இதை நீங்க விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் சிந்தித்து செயல்படுவர்கள் அல்லது சிந்திக்கிற வேலையை சில பேர் மட்டும் செய்வதிலிருந்து என்ன இங்க விளங்கிக்கலாம், அது எல்லாராலையும் முடிகிற காரியம் இல்லை. எல்லாராலையும் முடிஞ்சா அவன் செஞ்சுட்டு போயிருவான். ஒரு கம்பெனியினுடைய சிஓவும் ஓனரும் ஒருத்தனா தான் இருப்பான். 10,000 பேர் வேலை பார்ப்பான். ஆனா இந்த 10,000 பேருக்கும் சேர்த்து சிந்திக்கிறவன் அவன் ஒருத்தன் தான். இந்த 10,000 பேர் என்னெல்லாம் சிந்திக்கணும், என்னெல்லாம் செய்யணும், அவ்வளவுதையும் சிந்திக்கிறது அந்த ஒரு மூளை தான். இப்ப யோசிச்சு பாருங்க அந்த சிந்தனை. ஏன்னா அவன் சும்மா சொல்லல, ஹென்றி போர்டு. உண்மை அந்த வார்த்தையை படிச்சவன அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். திங்கிங் இஸ் த ஹார்டஸ்ட் ஒர்க். அவ்வளவு சீக்கிரம் கடந்து போகிற செய்தி இல்ல. ஏன் நான் உட்கார்ந்துகிட்டு தானே இருக்கிறேன், சிந்திக்கிறேன்னா சிந்திக்கிறது அப்படிங்கறது இப்படியே மனசு அளவி வாய் ஓடுறது இல்ல. ஒரு செய்தியை குறித்தான மிக ஆழமான தெளிவான சிந்தனை, அது அவனை செயல்பட தூண்டுகிற சிந்தனை. அது அவன் யோசிச்சான்னா அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி உருவாகும். இங்க நம்ம உட்கார்ந்து அப்படியே டீயை குடிச்சிட்டு இப்ப நானும் யோசிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல டீ தீந்து போயிடும். அதை தவிர வேற இன்னொன்று நடக்காது. அதுதானே, ஒரு ஜக்கு நிறைய டீ போட்டு வச்சுக்கிட்டாரு, நான் சிந்திச்சுக்கிட்டே குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா டக்கு காலி ஆகும், அடுத்து இன்னொரு டீ எப்போ வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. அது கம்பெனியே உருவாக்கிடுறானே. அப்ப எல்லாம் சொல்றான், இந்த சிந்தனை வேண்டும். அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன், நீங்கள் தத்தபக்கரும் புராத, நீங்க ஒருத்தராகவோ அல்லது ரெண்டு பேராகவோ பள்ளிவாசல்ல இருந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் செய்ய, அது ஒரு இபாதத்தையாங்கண்ணா. எதுக்கு இங்க மண்டையில 1,000 பிளாஷ்பேக் ஓடிக்கிட்டு இருக்கு, 1,000 பறவை பறந்துகிட்டு இருக்கு? அதல்ல நம்ம செய்ய போற வேலையா, அல்லது நான் அடுத்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு யோசிக்கிறோம்ல. இந்த சிந்தனையினால் என்னுடைய உள்ள ரீதியான, உடல் ரீதியான, என்னை சுற்றி ஏற்படக்கூடிய மாற்றம். அல்ல இந்த ஆயத்துல சொல்றான், அதை மட்டும் செஞ்சு பாரு. இல்ல அல்லக்கும் ததக்கரும், இந்த சூறாவை இறக்குறதுடைய முக்கியமான நோக்கமே, நான் சட்டத்தை போட்டேன், நான் இறக்குனேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு செய்தி. அதனுடைய அடிநாதம், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை சிந்திக்க தூண்டும். இந்த சூரா சிந்திக்க தூண்டிருச்சு மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. இந்த சூராவினால் அடையக்கூடிய பயன்களை நாம் முழுமையாக அடைந்தவர்களாகுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த நல்ல தகவலோடு இன்னும் சில செய்திகள் அதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அடமங்குடியில ஒரு பட்டமளிப்பு விழா, பிஹாதர்த்தவங்க தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை தலைவர் அங்க வந்திருக்காங்க, அதுல கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், தஃசீர் முடிக்காம வர முடியாது. நான் வந்து ஒரு 7:30 முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல நிதியத்துல வந்து உட்கார்ந்தேன். இப்ப 8:05 அவர் பேங்க் சொல்ல போறாரு, எப்போதும் வர நேரம் வந்துருச்சு. அதனால இப்ப நாளும் போனா அதுல கலந்துகிட்டாலும் கூப்பிட்ட மரியாதைக்கு வந்துடலாம். ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துல முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரத்திலிருந்து இதனுடைய அந்த தொடர் செய்திகள் வரும். தயவு கூர்ந்து நல்ல கவனமாக உள்வாங்கிங்க. கேட்கிற நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், நீ வஜிஹ் இல்ல. வேற யாருக்கும் எந்த நோக்கமும் இருந்தாலும் தயவு செஞ்சு மாத்திக்கிங்க. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நான் இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றது இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு வந்து உட்கார்றது, வேற எந்த நோக்கமும் இல்ல. நீ வஜிஹ் இல்ல, அல்லாஹுக்காக வேண்டி நான் சொல்றது அல்லாஹுக்காக. நான் தான் முதல்ல கேட்கிறவன், நான் பேசி எனக்கு என்னுடைய நீயத்தை என்னன்னா, நான் பேசுறது முதல்ல என் காதிலும் என் மனசுலையும் விடணும், என் நல்லா எனக்கு விளங்க வைக்கணும். இன்னும் கொஞ்சம் மிஞ்சி போனா சொல்லலாம், நான் வந்து ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லிக்கலாம், வேண்டாம் இருக்கிறதுல கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வந்து சொல்றேன். ஐ எம் ஆல்சோ எ ஸ்டூடெண்ட், நான் உங்களோட இருக்கிற ஒரு மாணவர் தான். என்ன, நான் எழுதிட்டு வர்றதுக்கும் நான் இங்க பேசுறதுக்கும் சில நேரத்துல சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் இந்த டைரியை தொடாம நான் பல்வேறு செய்திகள் போகும், அல்லது எழுதி இருக்கிறது ஒன்னா இருக்கும், சொல்றது நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்னா இருக்கும். ஏன்னா இது ரேடியா இல்ல, இது டேப் ரிகார்டர் இல்ல, அங்கிருந்து எழுதிட்டு வந்து அப்படியே வாசிக்கிறது. நீங்க என்ன எண்ணத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ அல்லாஹ் பல்வேறு செய்திகளை வெளிப்படுத்துவான். துபாயில ஒரு வருஷம் இல்ல, 8 வருஷம் இதை பார்த்து பார்த்து ஒரு ஆயத்தை ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் சம்பந்தமே இல்லாம பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னு ஒரு ஆள் சொல்லுவாரு, ஒரு வாரமா இதுக்கு தான் தொழுது தொழுது அல்லாட்ட துவா செஞ்சேன், இன்னைக்கு உங்கள் மூலமா அல்ல இல்ல வெளிப்படுத்திட்டாம்பார் மாஷா அல்லா, இப்ப இதுக்கு தான் இந்த வாரம் போலுக்கு நமக்கு இல்லைன்ட்டு நம்ம போயிட வேண்டியதுதான். அதனால அந்த தளங்களில் எந்த தேடுதலோடு நீங்கள் வந்து இருக்கிறீர்களோ அது ஜாரி ஆகிட்டே இருக்கும், வெளியாகிட்டே இருக்கும். இது ஒரு ரேடியா மாதிரி வர்ற நியூஸ் போய்கிட்டே இருக்கும். அதனால நோக்கம் ஒண்ணுதான், என் ரப்புக்காக வேண்டி கேட்கிறேன், அந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் மீது உள்ள அந்த ஆசையில கேட்கிறேன். அப்படி ஏதாவது வேற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா இல்ல, என் ரப்புக்காக வேண்டி கேட்கிறேன், என் ரப்புக்காக வேண்டி கேட்கிறேன். அதனுடைய அந்த பலனை இந்த குர்ஆன பெருமானார் காலத்துல அல்லாஹ் என்ன பலனுக்கு இறக்குனானோ, அவங்க என்ன அனுபவிச்சாங்களோ, எந்த பறக்கத்தை வாங்கிக்கிட்டாங்களோ, இன்ஷால்லா அந்த பரக்கத்து எங்களுக்கு கிடைக்கணும்னு உட்கார்ந்தா போதும். வேற நம்ம வேற பெரிய யோசனைகள் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் நம்மளை எங்க கூட்டிட்டு போகணுமோ நம்ம கரெக்டா, வி ஷுட் பி சேனலைஸ்ட், நம்ம அதை இடத்துக்கு இழுத்துட்டு போகப்படுவோம். ஆனா அந்த எண்ணம் மட்டும் சரியா இருக்கணும். அதுல மாற்றமான நிலைமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் சரி நம்மளுடைய எங்க போவோம் அப்படிங்கிறது தெரியாது. அல்லாஹ் நம்ம ரெண்டு பேரையும் பாதுகாக்கணும். உலகத்துல இந்த செய்திகளை கேட்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த ஒரே லி வஜ்ஹி இல்ல, அல்லாஹுக்காக மட்டும் இவர் பேசுறார், நான் அல்லாஹுக்காக மட்டும் கேட்கிறேன், என் வாழ்க்கை என் சந்ததி கியாமத்து நாள் வரை இந்த செய்தி உள்ள என்னுடைய குடும்பத்துக்குள்ள போகணுங்கிற எண்ணம் மட்டும்தான். அதை உங்களிடத்துல ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இந்த ஹாஜிகளுக்குரிய செய்திகளை கொஞ்சம் யாரையாவது பார்த்த அந்த தகவல்களை அவங்களோடு பகிர்ந்துங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது சிறப்பாக இருக்கும். இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்கள்ல அடுத்தடுத்த சட்டங்களுடைய ஆயத்துகளோடு சேர்த்து இன்ஷால்லா நாம் தொடருவோம். அதுவரையும் இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்யுங்க. நிறைய பேர் வரணும், எங்க இஸ்மாயில் அஸ்தினுடைய ஒரே நோக்கம் நிறைய பேர் வரணும்னு பெரிய வேலையை பாக்குறாங்க. எங்க அசர்த்து அசர்ல தஸ்கீம் போறாங்க, சாவுலமித அசர்த்து இஸ்மாயில் அசர்த்தும் எங்க பாப்பா மஸ்தா அஸ்தினுடைய துவா, நீ பல பேர் வேலை பார்க்கறாங்க. அல்லாஹ் அத்தனை பேருடைய அந்த நீயத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கியாமத்து நாள் வரை இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் கபூல் செய்யணும் அப்படின்னு கேட்டு முடித்துக் கொடுக்கிறேன். பாக்கர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from tamilislamicmedia.com.